அனைவருக்கும் வணக்கம். எறும்பு திணி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேர்களே. இந்த எறும்பு திணிகள் இந்தியா, இலங்கை, நேபாளம், பூடான் இந்த மாதிரியான நாடுகளோட சமவெளிகள், மலைகள் இந்த மாதிரியான இடங்கள்லையும் உங்களால் பார்க்க முடியும். இதை வந்து பூனை அளவு கொண்டதாகவும், நீளமான உடலும் நீண்ட வாளும் கூர்மையான முகம் கொண்ட ஒரு உயரிய நுண்ணறிவு உள்ள விலங்குங்க. மற்ற பாலொட்டிகள் போல இல்லாமல் இதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செதில்கள் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. உடலில் இருக்கக்கூடிய முடிகளே காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா செதில்களாக மாறிடுது. கண்டிப்பாக நம்ம ஊர்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பிற விலங்குகளிடமிருந்த இந்த எறும்பு திணிகள் அதை எப்படி தற்காத்துக் கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய உடம்பை குண்டு போல சுருட்டி அதனால் வச்சுக்க முடியும் நேர்களே. இதன் மூலமாக தான் எந்த ஒரு விலங்கும் இந்த எறும்பு திணியை சீக்கிரம் அண்டாமல் இருக்கு. இதனுடைய செதில்களோட நிறம் வந்து இதை வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பூமியோட நிறத்தை பொறுத்தே மாறுபடுது நேர்களே. இதை பகலில் இந்த பாறை இடுக்குகள் மரபொந்துகளில் சுருண்டு தூங்குமா, இருட்டில் வந்து இறை தேட கிளம்பிடுமா. குறிப்பாக சொல்லணும்னா எறும்பு, கரையான், ஈசலை மட்டும்தான் இந்த எறும்பு திணிகள் உணவாக சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் சு காளிதாஸ் அவர்கள் எறும்பு திண்ணி என்னும் அற்புத விலங்கு குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். சார், புதுவை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னுடைய பெயர் முனைவர் காளிதாஸ், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் இணை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றேன்.
சார், இப்போ வந்து ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் அந்த தினத்தை பற்றிய தகவலும் வந்து அறிந்து கொள்ளும் விதமாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அந்த வகையில் வந்து இந்த எறும்பு திண்ணி அப்படிங்கிறதுக்கான ஒரு தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த பொதுவாக வந்து இந்த எறும்பு திண்ணி அப்படிங்கிற வகையில் எதனால் வந்து பயன்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இதை எந்த இந்த நாளை வந்து எதுக்காக வந்து கொண்டாடப்படுறோம், அதனால அதோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
சரியாக கூறினீர்கள். அதாவது விழிப்புணர்வுக்காக நாம் ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடுகிறோம். அந்த வகையில் பார்த்தால் நாம் உலக எறும்பு திணி தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 3 சனிக்கிழமையை நாம் சர்வதேச எறும்பு திணி தினமாக கொண்டாடுகின்றோம். இதனை வந்து எறும்பு திணிக்கு இன்னொரு பெயர் வந்து பங்கோலின்கள். பங்கோலிகள் சர்வதேச பங்கோலி தினம் என்றும் இதை அனுசரிக்கிறார்கள். பங்கோலிகள் என்பது ஒரு விதமான செதில்களை கொண்ட எறும்பு திண்ணிகள். அதன் செதில்கள் இருப்பதை பார்த்தால் உடனே நம் அனைத்து ஒரு விதமான ஊர்வன என்று, அதாவது ரெப்டைல்ஸ் என்று கூறுவார்கள், அந்த இனத்தை சேர்ந்தது என்று நாம் நினைப்போம். ஆனால் பங்கோலிகள் உண்மையில் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவை, மேமல்ஸ் என்று கூறுவார்களே, அந்த பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. இதில் செதில்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் இந்த உடம்பில். அதனால் இவை ஊர்வன இனத்தில் இருக்கும் செதில்களை விட மிகவும் வேறுபட்டவை. பங்கோலின்கள் உடல் தோற்றத்தில் பார்ப்பதற்கு ஊர்வன போல் இருந்தாலும் இவை பாலூட்டி இனத்தில் உள்ள ஒரே செதில்கள் கொண்ட இனம் இதுவாகும்.
இதோட முக்கியத்துவம் என்ன சார்?
இந்த செதில்களோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு திண்ணிக்கு அச்சுறுத்தல் வரும் பொழுது ஒரு பங்கோலிகள் உடனடியாக அதோட உருவத்தை மாற்றிக்கொள்ளும். அது ஒரு தன்னை சுற்றி ஒரு இறுக்கமான ஒரு பந்து மாதிரி சுருண்டுவிடும். இதன் மேல் அந்த செதில்கள் ஒரு கவசமாக செயல்படும். அதே சமயம் அதன் முகத்தை அதன் வாலின் கீழ் இழுத்து கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்ள அவற்றின் கூர்மையான அளவிலான வாள்களை பயன்படுத்தும். செதில்கள் கூர்மையானவை, அவை வேட்டையாடவர்களிடமிருந்து கூடுதல் பாதுகாப்பை கொடுக்கின்றன. பந்து போல் உருண்டிருக்கும் அந்த விலங்கினத்தில் வால் மட்டும் எதிராளியை சீண்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளும்.
இப்போ ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு, அதே போல ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அதுக்குன்னு ஒரு குணங்கள் உண்டு. அதே போல இப்ப இந்த எறும்பு திண்ணி அப்படிங்கறதுக்கான உடல் அமைப்பு எந்த வகையில இருக்கு, அதோட அதோட குணநலங்கள் என்ன சார், அதை பற்றி சொல்லலாமே.
பொதுவாக வந்து இந்த எறும்பு திணிகள் பார்ப்பதற்கு கடினமான ஒரு உடல் அமைப்போட கொண்டது. இது வந்து தட்டு போன்ற செதில்கள் இதன் மேல் இருக்கும். புதிதாக பிறந்த பங்கோலிகள் பார்த்தீங்கன்னா மென்மையான உடல் அமைப்பு இருக்கும். ஆனால் விலங்கு முதிர்ச்சி அடையும் பொழுது அவை அந்த செதில்கள் கடினமாக மாறிவிடும். இதன் விரல் நகங்கள் மற்றும் நம்ம உடம்பில் இருக்கும் நகங்கள் போல இந்த செதில்கள் மிக கடினமாக இருக்கும். இதனுடைய ஆசான வாய் அருகில் பார்த்தால் ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பி ஒரு நறுமணத்தையும் இது வெளியேற்றுகிறது. இது தன்னுடைய எதிரிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுகிறது. பார்ப்பதற்கு இவை குறுகிய கால்களை கொண்டிருக்கும், ஆனால் கூர்மையான நகங்களை கொண்டிருக்கும். அவை எறும்பு மற்றும் கரையான்களின் மேடுகள் துளையிடுவதற்காக இந்த கூர்மையான நகங்களை பயன்படுத்துகின்றன. 2 அடி நீளம் கொண்ட நாக்குகள் அதற்கு இருக்கும். இந்த நாக்கு அதோடைய மார்பகத்திற்கும் மூச்சு குழாய்க்கும் இடையில் உள்ள ஒரு நடுவில் இந்த நாக்கு இருக்கும். இந்த பங்கோலிகளுடைய நாக்கு 1 நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட 150 முறை இது அதை வேகமாக வெளியிட்டு அதை வந்து தன்னுடைய உணவை உட்கொள்வதற்கு பயன்படுத்துகிறது. பொதுவாக இதோடைய உணவு முறை என்று கூறினால் இவை வந்து இரவிலேயே வந்து நடமாடக்கூடியவை, நக்டோரல் ஹேபிட் என்று கூறுவார்கள் அது. ஆனால் இவை வந்து வாசனை திறன் மிக அதிகமாக கொண்டது. இதற்கு வந்து கண் பார்வை வந்து மிக குறைவாக இருக்கும். அதனால் ஆனால் இதனுடைய நுகரும் சக்தி மனிதனையோட 4 மடங்கு அதிகமான நுகரும் சக்தி கொண்டவை இந்த விலங்கினங்கள். நீண்ட வால் கொண்ட பங்கோலிகள் உண்டு இருக்கின்றன. அதே குட்டையான வால்களை கொண்ட பங்கோலிகள் இருக்கின்றன. நீண்ட வால் கொண்ட பங்கோலிகள் பார்த்தால் பகல் நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும். அதே வால் சிறிய உள்ள பங்கோலிகள் பார்த்தீங்கன்றால் இரவில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கும், பகல் நேரங்கள் அதிகமாக தூங்கும். இதை அர்போரியல் பங்கோலிகள் என்று கூறுவார்கள். அதாவது மரத்தில் தொங்கக்கூடியவை அவை வந்து இந்த வால்களை பயன்படுத்தி தன் மரத்திலே சுத்தி கொண்டு தங்குவதற்கு இதை பயன்படுத்துகின்றன. பொதுவாக இதனுடைய உடல் அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் நீளம் வந்து 3.5 மீட்டர் நீளம் வரை இருக்கும். அதாவது 11 அடி வரைக்கு ஆழத்தை மண்ணிலிருந்து தோன்றுவதற்கு 3.5 மீட்டர் நீளம் உள்ள விலங்கு தரையில் 11 அடி ஆழத்திற்கு வரைக்கும் இது தோண்டி உள் செல்லும். சில பங்கோலிகள் தங்கள் நகங்களை வளைத்து கொண்டு பின் மூட்டுகளால் அவை நகர்வதற்கு பயன்படுத்துகின்றன. மேலும் சில நேரங்களில் 2 கால்களாலும் நடக்கக்கூடிய பண்பை கொண்டவைகள். அதே மாதிரி இந்த பங்கோலிகள் வந்து நீச்சல் நன்றாக தண்ணீர் நீரில் நீந்தக்கூடியவை.
சார், இப்போ அந்த எறும்பு தின்னி அப்படின்னா இதுக்கான உணவே வந்து எறும்பு தின்னு வாழக்கூடிய ஒரு விஷயம் இல்ல? எதற்காக இந்த எறும்பு தின்னி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம்?
இந்த பங்கோலிகள் பூச்சியை முழுவதுமாக உணவாக கொள்கின்றன. பல்வேறு வகையான எறும்புகள் மற்றும் கரையான்களையே இது பிரதானமான உணவாக பயன்படுத்துகின்றது. குறிப்பாக கூறுவதென்றால் அந்த கரையான்களின் லார்வாக்கள் என்று கூறுவார்களே அதையே அதிகமாக விரும்பி திங்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 140 முதல் 200 கிராம் வரை இந்த பூச்சிகளை ஒரு எறும்பு தின்னி உணவாக எடுத்துக்கொள்கின்றது. இவை கரையான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதாகவும் இயற்கை ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். பங்கோலிகள் பதம் ஏற்கனவே நான் கூறியது போல பார்வைத்திறன் குறைவாக இருப்பதால் இவை நுகரும் சக்தியும் செவி புலனும் அதிகமாக இருக்கும். இவை கரையான்கள் மற்றும் எறும்புகள் நடமாடுவதை எளிதாக கண்டுபிடித்து உடனே அந்த இடங்களுக்கு சென்று அதுவே தன் உணவாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் சில இடங்களில் மரங்களில் வாழும் பங்கோலிகள் அதில் உள்ள கனிகளை உட்கொள்வதாகவும் அறியப்பட்டுள்ளது. மேலும் புல்வெளியில் இருக்கும் ஈரப்பதங்களில் உள்ள ஈரத்தை அதை உறிஞ்சி உணவாக எடுத்துக்கொள்ளும்.
இப்போ ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய இனப்பெருக்கம் பெருக்கி அதோட வழிமுறைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இதோட இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி பரிமாணங்கள்?
பங்கோலிகள் பொதுவாக வந்து தனியாகவே அவை இருக்கும். ஆண் பெண் இரண்டும் சேர்ந்து ஒன்றாக அவை நடமாடுவதில்லை. பொதுவாக அவை தனிமையிலே இருக்கும். ஆனால் இன சேர்க்கைக்காக மட்டுமே அவை சந்திக்கின்றன. பொதுவாக ஆண் மற்றும் பெண் பங்கோலிகள் நீர்ப்பாசனம் அதிகமாக உள்ள இடங்களிலேயே இனச்சேர்க்கை செய்கின்றன. அந்த இனச்சேர்க்கையும் இரவில் நேரங்களில் மட்டுமே அவை செய்கின்றன. பங்கோலிகள் பெண்களை விட 40% இடை அதிகமாக இருக்கும். இதோடைய இனச்சேர்க்கை காலம் இவ்வளவுதான் என்று இதுவரைக்கும் வரையறுக்கப்படவில்லை. இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுவாக கோடை அல்லது இலையுதிர் காலத்தில் இனச்சேர்க்கை செய்கின்றன என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஆண் பெங்கோலிகள் தாங்கள் இருக்கும் இடத்தில் தனது சிறுநீரை ஒரு அறிகுறியாக விட்டு செல்கின்றது. அவ்வாறு சிறுநீர் விட்டு அந்த இடத்தினை நோக்கி பெண்கள் அவற்றை கண்டுபிடித்து அங்கே ஆண்களுடன் உணர்வதற்காக வருகின்றன. பொதுவாக இதனுடைய கர்ப்ப காலம் என்று பார்த்தால் 70 முதல் 140 நாட்கள். அதில் பல இனங்கள் ஒரு இருக்கின்றன. அது 70 முதல் 140 வரை ஒவ்வொரு இனங்களுக்கும் மாறுபடும். பொதுவாக ஆப்பிரிக்க பங்கோலிகள் ஒரு கர்ப்பத்தில் ஒரு குட்டியை மட்டுமே பெற்றெடுக்கின்றது. ஆனால் நம் ஆசிய இனங்கள் 3 குட்டிகள் வரை ஒரு முறை ஈன்றெடுக்கின்றது. பொதுவாக இந்த பங்கோலிகள் பிறக்கும் பொழுது 80 முதல் 450 கிராம் வரை இடை இருக்கின்றன. அதனுடைய செதில்கள் மென்மையாக இருக்கின்றன, வெண்மை நிறத்தாகவும் இருக்கும். ஆனால் பல நாட்களுக்கு பிறகு அவை முதிர்ந்து பங்கோலிகள் போல் கடினமாக மாறிவிடுகின்றன. தன்னுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் குட்டியை பாதுகாப்பு நேரங்களில் பங்கோலிகள் தாய் தனது சந்ததியுடன் துவாரத்தில் தங்கி அதை பால் ஊட்டி அதை காப்பாற்றும். பின்பு ஆபத்தை உணர்ந்தால் தன் உடலை சுற்றி கொள்கிறார்கள். குஞ்சிகள் தாயின் வாலை பற்றி கொண்டு பின் செல்கின்றன. துளையில் வாழும் இனங்கள் பொதுவாக 2 முதல் 4 வாரங்கள் துளையிலேயே தன் குட்டியை வைத்து பாதுகாக்கும். ஒரு மாத காலத்துக்கு பின்பு, அதாவது 2 முதல் 4 வாரங்களுக்கு பின்பு, ஒரு மாத காலம் முடிந்த பின்பு இந்த குஞ்சுகள் தன்னுடைய தாயின் முதுகில் ஏறி சவாரி செய்கின்றன. பாலூட்டுவதை தவிர இந்த குஞ்சுகளுக்கு பூச்சிகளை உண்ணுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றது. 3 மாத காலம் வரை அதை பாலூட்டும். அந்த பாலூட்டுதல் முடிந்த பின்பு அவை பின்பு தனியாக தன்னுடைய குட்டிகளை உணவு, அதாவது ஏற்கனவே கூறியது போல எறும்பு மற்றும் கரையான்களை உண்ணுவதற்கு பழக்கப்படுத்தி விட்ட பின் அது தன் தாயிடமிருந்து 3 மாத காலங்களில் பிரிந்து செல்கின்றது. 2 வயதிலிருந்து ஒவ்வொரு குட்டியும் பாலின முதிர்ச்சி அடைந்து பின்பு இனப்பெருக்கம் பெறுவதற்கான நிலைக்கு வந்து விடுகின்றது. இதுவே அதனுடைய இனப்பெருக்க பருவம்.
இப்ப வந்து விலங்குகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு காலகட்டங்கள் காடுகள் அதிகமாக இருந்து மனிதன் வாழ்ந்த இடங்கள் குறைவாக இருந்தது. இப்ப உள்ள காலகட்டத்துல மனிதர்கள் அதிகமா வாழ்ந்து காடுகள் குறைவான வகையில விலங்குகள் அழிந்து வர ஒரு காலகட்டமா இருக்கு. அந்த வகையில வந்து எறும்பு திண்ணி அப்படிங்கறக்கு அதோட அழிவு அழிந்து வர காரணங்கள் எதனால சார்?
பொதுவாக நான் ஏற்கனவே கூறியது போல் பங்கோலிகள் பார்த்தீங்கன்னா காடுகளிலேயே இது வாழ்கின்றன. ஆனால் இதில் சில இனங்கள் மற்றும் மரங்களில் வாழ்கின்றன. ஆனால் இதற்கு அச்சுறுத்தல் ஏன் வருகின்றது என்றால், இது இந்த நாம் ஏற்கனவே கூறியது இந்த சர்வதேச பங்கோலி தினம் கொண்டாடுவதற்கான காரணமும் இதுதான். அதை நான் விளக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக பங்கோலிகள் வந்து 8 வகையாக இருக்கின்றன. அதில் 4 இனங்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்கின்றன. அவற்றில் கருப்பு தொப்பை பங்கோலிகள் 2 வகைப்படும், வெண்மை தொப்பையை கொண்ட பங்கோலிகள் 2 வகைப்படும். ஆசியாவில் வந்து காணப்படும் 4 இனங்கள் இருக்கின்றன. அவை இந்திய பங்கோலிகள், பிலிப்பைன் பங்கோலிகள், சுண்டா பங்கோலிகள் மற்றும் சீன பங்கோலிகள் என 2 வகையாக இருக்கின்றன. இதில் 3 விதமான பங்கோலிகள் தற்போது, அதாவது மானிஸ் குலியோனெஸ், மானிஸ் பென்டாடாக்டைலா மற்றும் மானிஸ் ஜவேனிகா என்ற 3 இனம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். மற்ற 3 இனமான பட்டாஜினஸ் ட்ரைகுஸ்பிஸ், மானிஸ் கிராஸ்கடட்டா மற்றும் ஸ்முட்சியா ஜைஜென்டா ஆகவே அழியும் நிலையிலே உள்ளன என்று கூறுகின்றார்கள். இதை தவிர 2 இனமானது பட்டாஜினஸ் டெட்ராடக்டைலா மற்றும் ஸ்முட்சியா டெமிக்கியா, இவை என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவை வாழ்விடங்கள் அழிய காரணம் என்னவென்றால், இதனுடைய வாழ்விடங்களான காடுகள் மிகவும் அழிக்கப்படுவதாலும் அது அச்சுறுத்தல் அதிகமாக வருகின்றன. மேலும் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN உடைய அறிக்கைப்படி 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பங்கோலிகள் வேட்டையாடப்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளார்கள். இவை அனைத்தும் சட்டவிரோதமான வன விலங்கு வர்த்தகத்திற்கு 20% இந்த பங்கோலிகள் விற்பனை ஆகுவதே 20% உள்ளது. மேலும் பங்கோலிகள் மிகவும் அதிகமாக கடத்தப்பட்ட பாலூட்டிகள் என்ற வரிசையில் பங்கோலிகள் உள்ளன. உலக கண்காணிப்பு நிறுவனமான ஆசியாவின் வனவிலங்கு கருப்பு சந்தையில் எந்த ஒரு விலங்கினையும் விட அதிகமாக பங்கோலிகள் கைப்பற்றப்பட்டதாக அறிவித்துள்ளது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் வேட்டையாடப்படும் பங்கோலிகளின் எண்ணிக்கை 10,000 முதல் 1,00,000 வரை இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளார்கள். வேட்டையாடப்படும் பங்கோலிகள் பெரும்பாலானவை சீனா மற்றும் வியட்நாமுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். அங்கு இந்த பங்கோலிகள், அதே மாதிரி எறும்பு திண்ணிகளுக்கு அதிலிருந்து பல மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும், அதன் செதில்கள், அதாவது அந்த ஸ்கேல்ஸ் என்று கூறுவார்களே, அதற்கும் பல பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் இந்த 2 நாடுகளுக்கு அதிகமாக அவை கடத்தப்படுகின்றன. மேலும் பங்கோலிகள் சட்டவிரோதமாக சர்வதேச வர்த்தக அதிகரித்து வரும் அச்சுறுத்தலின் விளைவாக முக்கியமாக பங்கோலிகளின் தோல் மற்றும் செதில்கள், அதன் இறைச்சி ஆகியவற்றுக்கு அதிகமாக விற்கப்படுகின்றன. இந்த இனங்கள் சமீபத்தில் ஆண்டுகளில் பாதுகாப்பு கவனத்தை பெற்றுள்ளன. ஜனவரி 2020 நிலவரப்படி இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் IUCN என்று கூறுவார்களே, அதில் இயற்கை பாதுகாப்பு ஆன சர்வதேச ஒன்றியம் இந்த இனத்தை வந்து சிவப்பு பட்டியலில் 8 வகை இனங்களையும் சேர்த்துள்ளார்கள். தேசிய மற்றும் சர்வதேச சட்டங்களின் கீழ் இவை தற்போது பாதுகாக்கப்படுகின்றன. விழிப்புணர்வு மற்றும் பங்கோலிகள் பாதுகாப்பதற்காகவே IUCN SSC, அதாவது ஸ்கேலிங் ஆஃப் பங்கோலின் கன்சர்வேஷன் என்று பெயரிடப்பட்டு, இந்த செயல் திட்டத்தின் மூலம் விலங்குகளை வேட்டையாடுவதன் மற்றும் கடத்துதலை எதிர்த்து போராடுவதிலும் கூடுதல் முக்கியத்துடன் பங்கோலிகளின் பாதுகாப்புக்காகவும் அம்சங்களை மேம்படுத்துவதற்காக இந்த நிறுவனம் ஆண்டுதோறும் சர்வதேச பங்கோலிகள் தினத்தை கொண்டாடுகின்றது. பொதுவாக பங்கோலிகள் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் மட்டும் நடக்கவில்லை, பல 100 ஆண்டுகளாகவே இந்த பங்கோலிகளுக்கு ஒரு வர்த்தக ரீதியாகவே முக்கியமாக, அதாவது கருப்பு சந்தையில் வர்த்தக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1820 ஆண்டு பார்த்தீங்க என்றால் வங்காளத்தில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஜெனரலான பிரான்சிஸ் ராவ்டன் அவர்களுக்கு செதில்களால் செய்யப்பட்ட கோட் ஒன்றை ஜார்ஜ் மூன்றாம் மன்னர் பரிசளித்துள்ளார். அதே போல் 1875-76 ஆண்டில் வேல்ஸ் இளவரசர் 7 எட்வர்ட் மன்னருக்கு இந்திய சுற்றுப்பயணத்தில் வந்த பொழுது தாதியாவின் மகாராஜா பவானி சிங்கால் எறும்புத்தினியின் செதில்களான ஒரு கோட் மற்றும் ஹெல்மெட்டை வழங்கியுள்ளார். இந்த பரிசுகள் தற்போது ராயல் கலெக்ஷன்ஸ் ட்ரஸ்டுக்கு சொந்தமானவை. ராயல் கலெக்ஷன் ட்ரஸ்ட் என்பது தி ஸ்பிளண்டர்ஸ் ஆஃப் சப்கான்டினென்ட் என்று கூறுவார்கள். அந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. அதோ பங்கோலிகள் மற்றும் ஆர்மி டில்லா செதில்களால் செய்யப்பட்ட இந்த கோட் மற்றும் ஹெல்மெட்டுகள் தற்போது ராயல் கலெக்ஷன் ட்ரஸ்டுக்கு சொந்தமாகவும் இது வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த இனம் அழிவதற்கு முக்கிய காரணம் பல நூற்றாண்டுகளாகவே இவை மருத்துவ குணங்களுக்காகவும் மேலும் பல இந்த ராயல் கிஃப்ட் என்று கூறுவார்களே அதற்காகவும் இவை வேட்டையாடப்பட்டு வருகின்றன.
பொதுவா விலங்குகளுக்கு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன?
இல்ல, எறும்பு தினிகள் மட்டுமல்ல, பொதுவாகவே நாம் மனிதர்களாக பிறந்த நாம் எந்த விலங்குகளுக்கும் அதனுடைய தகவமைப்பில் உள்ளே சென்று அவை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் வரை எல்லா விலங்குகளுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவை. ஆனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும் அறிவு மனிதர்களுக்கு இருப்பதில்லை. மனிதனால் இதுவரை ஒன்றையும் உருவாக்க முடியவில்லை. ஈவன் பறவைகள் முதற்கொண்டு அதனுடைய எச்சத்தில் பல விதமான செடிகள் உருவாக்குவது காரணமாக இருக்கின்றது. ஆனால் மனிதனாகிய நாம் காடுகளை அழிக்கிறோம், நாடுகளை கட்டுகிறோம் என்று கூறி பல விலங்கினங்களை இது மாதிரி வேட்டையாடுகின்றோம். மருத்துவ குணத்திற்காக நாம் பல விலங்குகளை அழிக்கின்றோம். பொதுவாக நாம் இயற்கையுடன் ஒன்று இருந்தால் பல நோய்களை நாம் வராமல் பார்த்து கொள்ளலாம். மேலும் பல விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் காரணம் நம்முடைய இயற்கையை நாம் புரிந்து கொள்ளாமல் அதன் மேல் நாம் செலுத்தும் தாக்கத்தினாலே வருகின்றன. பொதுவாக இயற்கையோடு ஒன்று இருந்தால் எந்த விதமான நோயும் இல்லாமல் நாம் சிறப்பாக வாழலாம்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பை பற்றிய தகவல் அறியும் விதமாக இன்று எறும்பு திண்ணியை பற்றி அதோட முக்கியத்துவம் பற்றியும் அதோட செயல்கள் பற்றியும் பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் சார்.
இந்த வாய்ப்பை அளித்த பண்பலைக்கு என்னுடைய நன்றியையும் என்னுடைய பல்கலைகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை எறும்பு திண்ணி எனும் அற்புத விலங்கு குறித்த திருநெல்வேலி மாவட்டம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையின் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் சு காளிதாஸ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.